அனைத்து சமயத்து மெய்ப்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்ப்பொருள் இயேசுவே.
இக்காலை வேளையிலே வேத ஆராய்ச்சி நேயர்களை சமாதானம் என்று சொல்லி வாழ்த்துகிறோம். அன்பர்களே, வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிகளை தவறாமல் கேளுங்கள். நன்மையும் செவ்வையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எனவே இந்நிகழ்ச்சியை கேட்டு செவ்வையான வழியை தெரிந்து கொள்ளுங்கள்.
பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் யோவான் 12 அதிகாரம் 20 வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். வாசிக்கிறேன், யோவான் 12 அதிகாரம் 20-22 வரை. பண்டிகையில் ஆராதனை செய்ய வந்தவர்களில் சில கிரேக்கர் இருந்தார்கள். அவர்கள் கலிலேயா நாட்டு பெத்சாயிதா ஊரானாகிய பிலிப்புவினிடத்தில் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள். பிலிப்பு வந்து அதை அந்திரேயாவுக்கு அறிவித்தான். பின்பு அந்திரேயாவும் பிலிப்புவும் அதை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். கடந்த நிகழ்ச்சியில நான் பார்த்தபொழுது இயேசு கிறிஸ்து வெற்றி பவனியாக கழுதை குட்டியின் மேலே வந்தார். அவர் எருசலேமிற்குள்ளே வந்துவிட்டார் என்பது எல்லாரும் அறியத்தக்க ஒன்றாயிருந்தது. எருசலேம் தேவாலயத்திலே புறஜாதியாருக்காக ஒரு தனி இடமும் பெண்களுக்காக மற்றொரு இடமும் இருந்தது. எனவே இந்த கிரேக்கர்கள் இயேசு கிறிஸ்து எங்கே இருந்தாரோ அங்கே செல்ல முடியாதவர்களாய் திகைத்தார்கள். பிலிப்பு என்பது கிரேக்க பெயர். ஒருவேளை இந்த பிலிப்பு கிரேக்க மொழியிலே பேச அறிந்தவனாய் இருந்திருக்க வேண்டும். எனவே அந்த கிரேக்கர்கள் பிலிப்பினிடத்திலே வந்து இயேசுவை காண விரும்புகிறோம் என்று கேட்டார்கள். பிலிப்பு தானாகவே எதிலேயும் முன்னாலே நிற்க விரும்பாத ஒரு மனிதர். எனவே அந்திரேயாவினிடத்திலே உதவிக்காக செல்கிறார். இருவருமாக சேர்ந்து இந்த கிரேக்கர்களை இயேசு கிறிஸ்துவினிடத்திலே அழைத்து வருகிறார்கள். பாருங்கள், வசனங்கள் 23-24. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததேயாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். இயேசு கிறிஸ்து மெய்யாகவே என்று சொன்னால் அது முக்கியமான குறிப்பை அவர் கூறப்போகிறார் என்பது பொருள். மெய்யாகவே மெய்யாகவே என்று இரண்டு முறை சொல்லும்பொழுது மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை அவர் கூறப்போகிறார் என்று பொருள். வசனம் 25 பாருங்கள். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அவன் அதை நித்திய ஜீவகாலமாய் காத்துக் கொள்ளுவான். இயேசு அவர்களை நோக்கி என்று சொல்லும்பொழுது சீஷர்களிடத்திலேயும் அந்த கிரேக்கர்களிடத்திலேயும் சேர்த்துத்தான் கூறினார். இந்த கிரேக்கர்களை சந்திப்பதற்காக இயேசு கிறிஸ்து வெளியே வந்திருக்க வேண்டும். அவரை தேடுகிற எந்த ஒருவருக்குமே தன்னை மறுக்காமல் அவர்களிடத்திலே அவர் பேசுகிறார். இன்றைக்கும் அவர் தன்னை தேடுகிற யாருக்குமே பதில் கொடுக்கிறவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த கிரேக்கர்கள் கேள்விப்பட்டிருந்ததினாலே அவரை பார்க்க விரும்பினார்கள். அவர் செய்த அற்புதங்களை குறித்து கேள்விப்பட்டிருப்பார்கள். குறிப்பாக லாசருவை உயிரோடு எழுப்பியதை கேள்விப்பட்டிருப்பார்கள். இப்பொழுது இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவையை குறித்து கிரேக்கர்களிடத்திலே கூறுகிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையின் நிழலிலே நிற்கிறார் என்று சொல்லலாம். அவர்களிடத்திலே சொல்லும் பொழுது வேளை வந்தது என்கிறார். என்ன வேளை? நித்தியத்திலிருந்து எதற்காக வந்தாரோ, அவருடைய வாழ்க்கை முழுவதும் எதை நோக்கி சென்று கொண்டிருந்ததோ அந்த வேளை வந்துவிட்டது. ஞாபகம் இருக்கிறதா? கானா ஒரு கல்யாண வீட்டிலே இயேசு மரியாளிடத்திலே சொல்லும்பொழுது என் வேளை இன்னமும் வரவில்லை என்றார். இப்பொழுது வேளை வந்துவிட்டது என்கிறார். ஆம், அவர் சிலுவைக்கு செல்கிறார். சிலுவை குறித்து இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த எண்ணம் வித்தியாசமானது. ரோமர்களுக்கு அது ஒரு வெட்கத்தின் சின்னம். தவறு செய்தவர்களை கொலை செய்யும் ஒரு கருவி அது. இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி என்று வாசிக்கிறோம். ஏன் அப்படி இருந்தார்? கலாத்தியர் 3:13 பாருங்கள். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். எபிரேயர் 12:2 அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். சிலுவையிலே தேவனுடைய மகிமை காணக்கூடியதாய் இருக்கிறது. எனவேதான் அவர்களிடத்திலே சொல்லும்பொழுது மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது என்று கூறினார். அருமையானவர்களே, எனக்காகவும் உங்களுக்காகவும் சிலுவையிலே அவர் மரித்தபொழுது அவர் மகிமைப்பட்டார். கல்லறையிலிருந்து வெளியே வந்தபொழுது அவர் மகிமைப்பட்டார். சிலுவையினிடத்திலே இரக்கத்தையும் மன்னிப்பையும் மீட்பையும் நாம் கண்டுகொள்கிறோம். அடுத்ததாக இயேசு கிறிஸ்து ஒரு உதாரணத்தை சொல்கிறார். ஒரு கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாகும்பொழுது அதிகமான கதிர்களை விடுகிறது. அவை அவ்வாறு கனிதரும் முன்னதாக மறிக்க வேண்டும். அநேகர் தாங்கள் சுவிசேஷங்களை கற்றுக்கொண்டதினாலும் அவருடைய வாழ்க்கையை படித்ததினாலும் இயேசுவை கண்டுகொண்டோம் என்று சொல்கிறார்கள். அவர்கள் சரித்திரத்திலே வந்த இயேசுவை தான் அவ்வாறு கண்டுகொள்ள முடியும். அவருடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் உள்ளத்தின் ஆழத்திலே புரிந்து கொள்ளும்பொழுதே உண்மையான இயேசுவை அவர்கள் கண்டுகொள்ள முடியும். அவர் நம்முடைய இடத்திலே மரித்தார். நாம் ஜீவன் பெறும்படியாக அவர் மரித்தார். உங்களுக்காக செலுவிலே மரித்தவர் இயேசு என்பதை நீங்கள் கண்டுகொள்ளும் வரை இன்னமும் நீங்கள் இயேசுவை கண்டுகொள்ளவில்லை. அவர் ஒருவரே உலகத்தின் பாவத்திற்காக மரித்தவர். இயேசு கிறிஸ்துவை பார்க்க வந்த கிரேக்கரிடத்திலே அவர் இவ்விதமாய் சொல்வது ஒருவேளை வினோதமானதாக தெரியலாம். அதாவது சரீரப்பிரகாரமாக அவரை பார்ப்பதை விட மேலான காரியம் உண்டு என்பதை அவர்களுக்கு சொல்கிறார். அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம் அவர்களுக்காகவும் அவர் மரிக்கப் போகிறார் என்பதுதான். அவர் பூமிக்குள்ளே வைக்கப்படப் போகிறார். கோதுமை மணியானது செத்த பொழுது பலன் கொடுத்தது. அவரும் மரித்தார், உயிரோடு எழுந்தார். இது நாம் காண வேண்டிய முக்கியமான ஒரு குறிப்பு. இரண்டு விதமான வாழ்க்கை குறித்து அவர் சொல்கிறார். மனோரீதியான ஒரு வாழ்க்கை, சரீரப்பிரகாரமான ஒரு வாழ்க்கை. இந்த உலகத்தில் உள்ள காரியங்களை அனுபவிக்கும் வாழ்க்கை, உணர்ச்சிகளை திருப்திப்படுத்தும் வாழ்க்கை அது. இந்த உலகத்திலே அநேகருக்கு இதுதான் உற்சாகம் தரும் வாழ்க்கையாயிருக்கிறது. இதை சொல்லும் பொழுதுதான் அவர் தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் என்று சொல்கிறார். நீங்கள் விரும்பியபடி வாழலாம், குடிக்கலாம், போதை மருந்துகளை எடுக்கலாம். ஆனால் என்ன நடக்கப் போகிறது? ஒரு நாள் நீங்கள் மரிக்கப் போகிறீர்கள். நீங்கள் இழந்து போகப் போகிறீர்கள். வருத்தத்தோடு தான் இதை சொல்கிறேன். ஆனால் இந்த உலகத்தின் காரியங்களுக்காக மட்டும் நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் நித்தியத்தை நீங்கள் இழந்து போவீர்கள். டெக்சாஸ் மாநிலத்திலே செல்வ செழிப்பான ஒரு பட்டணத்திலே ஒரு செல்வந்தர் மரித்து போனார். அவருடைய அடக்க ஆராதனையிலே ஒரு போதகர் ஒரு சுவிசேஷ செய்தி கொடுத்தார். பின்னர் பிரசங்க பீடத்திலிருந்து இறங்கி சரீரம் வைக்கப்பட்டிருந்த அந்த பெட்டி அண்டை வந்து நின்றார். பாவமானது ஒரு தனி மனிதனை என்ன செய்யும் என்பதை குறித்து விளக்கி இறுதியாக அது அவனை நரகத்திற்கு கொண்டு செல்லும் என்பதையும் தெளிவுபடுத்தினார். கேட்டுக் கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் அது என்னவோ செய்தது. சற்று நேரத்திற்கு பின்னர் இந்த சரீரத்தை பார்வையிடும்படியாக அவர்களை அழைத்தபொழுது அவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? இவருடைய வாழ்க்கை முடிந்துவிட்டது. அவர் வாழ்ந்து முடித்துவிட்டார். அவர் தேவனுக்கு விரோதமாய் வாழ்ந்தார். இயேசு கிறிஸ்துவுக்கு தனது முதுகை காட்டினார் என்று கூறிவிட்டு கூட்டத்து மக்களை பார்த்து, நீங்களும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவண்டை திரும்பவில்லை என்றால் இவ்வாறுதான் உங்களுடைய வாழ்க்கையும் முடிவடையும் என்று கூறினார். அருமையானவர்களே, மிக தெளிவாக அவர் அந்த இடத்திலே சுவிசேஷத்தை அறிவித்துவிட்டார். ஏனென்றால் அந்த மரித்த செல்வந்தர் திருச்சபையிலே ஒரு முக்கியமான அங்கத்தினராய் இருந்தாலும் வேதத்திலே உள்ள எல்லா கற்பனைகளையும் மீறி வாழ்ந்தார். திருச்சபை சட்டங்களையும் தாண்டி வாழ்ந்தார். எனவே போதகர் கூறிய வார்த்தைகளுக்கு யாரும் எதுவும் சொல்லவில்லை. நாமும் இவ்வண்ணமாகவே கூற வேண்டும். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்திலே தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவகாலமாய் காத்துக் கொள்வான். நீங்கள் இந்த உலகத்திற்காகவும் இதில் உள்ள பொருட்களுக்காகவும் வாழாமல் இருப்பீர்கள் என்றால் நித்தியத்திற்காக நீங்கள் வாழலாம். நித்தியமான வாழ்க்கை எப்படி வருகிறது? கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து மரித்து உயிரோடு எழும்பியதனாலே வருகிறது. ஆம், இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்திற்காக மரித்து உயிரோடு எழும்பியதனாலே நமக்கு நித்திய ஜீவனை அவர் கொடுத்திருக்கிறார். இந்த ஒரே வழியிலே நம்முடைய வாழ்க்கையையும் நாம் இரட்சிப்பிற்குள்ளாய் வழிநடத்த முடியும். யோவான் 12:26 வசனம் வாசிக்கிறேன். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். அவர்கள் அவரை பின் செல்லும்படியாக அவர் கூறுகிறார். அவர் சிலுவையை நோக்கி போகிறார். அவர் வாக்கு கொடுப்பது என்ன? அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே அவருடைய சீஷர்களும் இருப்பார்கள். எனக்கு ஊழியம் செய்கிறவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்றும் கூறியிருக்கிறார். யோவான் 12:27 இப்பொழுது என் ஆத்மா கலங்குகிறது. நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேளையில் நின்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேளைக்குள் வந்தேன். அருமையானவர்களே, நீங்களும் நானும் அறிந்து கொள்ள முடியாத ஒரு வேதனை சிலுவையிலே உண்டு. அவர் மனிதனுடைய கரங்களிலே மட்டும் பாடுபடவில்லை, அதைவிடவும் அதிகமாக பாடுபட்டார். ஏனென்றால் என்னுடைய பாவமும் உங்களுடைய பாவமும் சிலுவையிலே அவர் தொங்கும்பொழுது அவர் மேலே வைக்கப்பட்டது. எனவேதான் ஏசாயா 53:3 சொல்லும்பொழுது அவர் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஆம், சிலுவையிலே இயேசு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தார். ஏசாயா 53:4 பாருங்கள். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய பாவம் அவர் மேலே வைக்கப்பட்டது. அவர் நமக்காக பாவமானார். ஏசாயா 53:10 பாருங்கள். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகட்குட்படுத்தினார். அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக் கொடுக்கும்போது அவர் தமது சந்ததியைக் கண்டு நீடித்த நாட்களாயிருப்பார். அவர் பரிசுத்தராயும் பாவமில்லாதவராயும் பாவிகளை விட்டு பிரித்தெடுக்கப்பட்டவராயும் இருந்தாலும் எனக்காகவும் உங்களுக்காகவும் பாவமாக்கப்பட்டார். இந்த வேதனைதான் என்னாலும் உங்களாலும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு வேதனை. எலிசபெத் என்ற ஒரு புத்தக ஆசிரியர் எழுதும்பொழுது அவர் எவ்வளவு ஆழமான தண்ணீரை கடந்தார் என்றும் எவ்வளவு இருளான இரவை கடந்தார் என்றும் மீட்கப்பட்ட யாருக்கும் தெரியாது என்று எழுதியிருக்கிறார். ஆம், அவருடைய ஆத்மா பயங்கரத்திலே நின்றது. இதற்காகவே அவர் உலகத்திற்கு வந்தார். அருமையானவர்களே, வேதனை மட்டுமல்ல சிலுவையிலே மகிமையும் இருக்கிறது. அதை குறித்து அதிகமாக நினைத்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். அப்போஸ்தலன் பவுல் இதை குறித்து சொல்லும்பொழுது கலாத்தியர் 6:14 நானோ நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார். அருமையானவர்களே, இந்த வசனம் இதற்கு முந்திய இரண்டு வசனங்களோடும் எவ்வளவு அழகாக பொருந்தியிருக்கிறது என்பதை நீங்கள் கவனித்தீர்களா? இயேசு கிறிஸ்து உயர்ந்த பணிக்காக ஆயத்தமாகிறார். மனித சமுதாயத்திற்காக இன்னும் சில நாட்களிலே அவர் தன்னையே பலியாக கொடுக்கப் போகிறார். எனவே அவரை பின் செல்கிறவர்களை பார்த்து அதே சவாலை வைக்கிறார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வான், ஆனால் என்னை பின்பற்ற கடவன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பார்த்தே அவன் எங்கே போய்கொண்டிருக்கிறான் என்பதை கூறிவிட முடியும். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், நான் விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று நினைக்கிறேன், ஏனென்றால் நீங்கள் விசுவாசத்தை தான் முக்கியப்படுத்துகிறீர்கள் என்று கூறலாம். அது சரியானதுதான். நீங்கள் ரட்சிக்கப்படுகிறீர்கள் என்றால் உங்களுடைய விசுவாசத்தை அவர் மேலே வைக்க வேண்டும். அப்போஸ்தலர் 16:31 இதைத்தான் தெளிவாக பார்க்கிறோம். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆனால் அருமையான சகோதரனை சகோதரியே, மற்றொரு காரியத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன். உண்மையாகவே நீங்கள் அவரை விசுவாசிப்பீர்கள் என்றால் அது உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறது. அது உங்கள் வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை என்றால் நீங்கள் உண்மையாகவே அவரை விசுவாசிக்கவில்லை என்றுதான் பொருள். இந்த உலகத்திலே பணத்திற்கு மேலே பணம், செல்வத்திற்கு மேலே செல்வம், வீட்டிற்கு மேலே வீடு என்று உலகத்திற்காகவே ஓடிக்கொண்டிருப்பவர்கள் எப்படி கர்த்தருக்காக காத்திருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும்? தன் ஜீவனை ரட்சிக்கிறவன் அதை இழந்து போவான். இது எவ்வாறு அடுத்து வரும் வசனத்தோடு இணைவாயிருக்கிறது என்பதை சற்றே கவனியுங்கள். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். நம்மோடு கூட அவர் வருவதை குறித்து இங்கே முக்கியத்துவப்படுத்தப்படவில்லை, அவர் இருக்கும் இடத்திற்கு நாம் செல்வதை குறித்து இது சொல்லுகிறது. வேதத்தை பூர்ணமாக விசுவாசியாத ஒரு திருச்சபைக்கு சென்ற ஒரு மனிதன், ஐயா, நான் அங்கே ஆராதனைக்காக செல்லவில்லை, ஆனால் நான் கர்த்தரை எடுத்துக் கொண்டிருக்கிறேன் என்று கூறினானாம். அருமையானவர்களே, கர்த்தர் அந்த திருச்சபைக்கு செல்வதில்லை. நீங்கள் செல்லும் இடத்திற்கு அவர் வருவதில்லை, அவர் இருக்கும் இடத்திற்கு தான் நீங்கள் செல்ல வேண்டும். நம்முடைய ரட்சிப்பு விலை குறைந்த ஒன்று அல்ல. அவர் சொன்னது போல அந்த வேளையானது அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றுதான். அந்த பாத்திரம் அவரை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி பிதா செய்ய வேண்டும் என்றுதான் கேட்டார். சிலுவையிலே உலகத்தின் பாவத்தை சுமக்கும்படியாகத்தான் உலகத்திற்கு வந்தார் என்பதை அறிந்தும் அவர் அவ்வாறு கேட்டார். ஏனென்றால் அது அத்தனை பயங்கரமான ஒரு நேரம் இருந்தாலும் பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். யோவான் 12:28 பாருங்கள். பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. அவருடைய பிரதான விருப்பம் பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதை. இது நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு உன்னதமான பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது இல்லையா? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் விரும்பாத காரியங்கள் நடைபெறும்பொழுது எத்தனை முறை நாம் தேவனை குறை சொல்கிறவர்களாயும் அழுது அடம்பிடிக்கிறவர்களாயும் இருந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து, பிதாவே, இந்த பாடுகள் வழியாகவும் இந்த வேதனைகள் வழியாகவும் உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும் என்று சொல்லும் அளவிற்கு நாம் வளர வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் அந்த வார்த்தைக்கு பரலோகம் அமைதியாயிருக்க முடியவில்லை. சத்தம் கேட்கும்படியாக பிதா உடனே பதில் சொல்லுகிறார். என்ன சொன்னார்? மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அருமையானவர்களே, ஊழியத்தின் ஆரம்ப காலத்திலே அவர் ஞானஸ்நானம் பெற்றபொழுது பிதா பேசினார். இடைக்காலத்திலே மறுரூப மலையிலே அவர் பேசினார். இங்கே ஊழியத்தின் இறுதியிலேயும் பிதா பேசினார். கவனித்தீர்களா? இது எல்லாமே அவருடைய மரணம் தொடர்பான சம்பவங்களாகவே இருக்கிறது. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டி என்று அடையாளம் காட்டும்பொழுது அவர் பேசினார். எலியா மோசேயோடு கூட பாடு மரணங்களை குறித்து அவர் பேசிக் கொண்டிருந்த பொழுது பிதா பேசினார். இங்கே இறுதியாக அவருடைய ஊழியத்தின் இறுதி காலத்திலே இயேசு தனது பாடு மரணங்களை குறித்து பேசிக் கொண்டிருந்த பொழுது பிதா பேசினார். யோவான் 12:29-30 வாசிக்கிறேன். அங்கே நின்று கொண்டிருந்து அதை கேட்ட ஜனங்கள் இடி முழக்கம் உண்டாயிற்று என்றார்கள். வேறு சிலர் தேவதூதன் அவருடனே பேசினான் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இந்த சத்தம் என் நிமித்தம் உண்டாகாமல் உங்கள் நிமித்தமே உண்டாயிற்று. யார் சொன்னது சரி? யார் சொன்னதும் சரியல்ல. தூதன் அல்ல, பிதா பேசினார். அங்கே நின்றிருந்த ஒரு குழுவினர் இயற்கைக்கு மாறான அந்த காரியத்தை விசுவாசித்தார்கள். பழைய ஏற்பாட்டு சரித்திரத்திலே தேவ தூதர்களின் பணிவிடை குறித்து அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஆனால் கர்த்தருடைய தூதன் என்று பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருப்பது இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வரும் முன்னதாக இருந்த நிலை என்பதை அவர்கள் அறியாதிருந்தார்கள். ஆனால் வானத்திலிருந்து உண்டான சத்தம் தேவனிடத்திலிருந்து கொண்டுவரப்பட்ட செய்தி என்பதை ஒத்துக்கொண்டார்கள். அடுத்த குழுவினர் இது ஏதோ இடி முழக்கம் என்று கூறினார்கள். இயற்கையான ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார்கள். இன்றைக்கும் அநேக ஜனங்கள் இதே விதமாய்த்தான் இயேசு கிறிஸ்துவை குறித்து செயல்படுகிறார்கள். வேத புத்தகத்திலே அநேக குறைகள் இருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிற அற்புதங்கள் எழுதப்பட்டபடியே நடக்கவில்லை என்பார்கள். அவர்கள் விசுவாசியாதபடியினாலே அது இடி முழக்கம் என்கிறார்கள். அருமையானவர்களே, ஒரு வேத ஆராய்ச்சி கூட்டத்திலே நடைபெற்ற சம்பவத்தை சொல்கிறேன். அந்த வேத ஆராய்ச்சியிலே வெளிப்படுத்தின விசேஷித்த செய்தி தொகுப்பு கொடுக்கப்பட்டது. அங்கிருந்து ஒருவர் அந்த குழுவை பார்த்து, வெளிப்படுத்தின விசேஷத்தை எல்லாம் நாம் புரிந்து கொள்ள முடியாது என்று சொன்னாராம். இது அவருடைய அறியாமையை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் மிக ஒழுங்கும் கிரமமுமாய் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சத்தியம். சிலருக்கு அது வெறும் இடி முழக்கமாய்த்தான் இருக்கிறது. வேதவசனம் தெளிவாய் சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு ஒரு அற்புதம், அவருடைய வாழ்க்கை அற்புதங்களால் நிறைந்திருக்கிறது, அவருடைய மரணமானது ஒரு கோதுமை நிலத்திலே விழுந்து செத்ததைப் போல இடம்பெற்றது. அவர் பூமிக்குள்ளே தொடர்ந்து இல்லை, கோதுமை போல அவர் வெளியே வந்தார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்று சிலர் சொல்வார்கள். அவருடைய எலும்புகளை இந்த உலகத்தில் யாரும் எடுக்க முடியாது. ஆம் பிரியமானவர்களே, இப்படி சத்தியத்தை வெறும் சத்தம் என்று மட்டும் நினைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. இது அறிவுள்ளவர்கள் பேசும் வார்த்தைகள் அல்ல. ஆவிக்குரிய சத்தியங்களையும் வேத வசனங்களையும் அறிந்து கொள்ள ஆவிக்குரிய ஞானமும் தாகமும் தேவை. கர்த்தருடைய வார்த்தை அண்டை வரும்பொழுது பரிசுத்த ஆவியானவரே அதை நமக்கு விளக்கி காண்பிக்க வேண்டும் என்ற உணர்வு பெற்றோர்களாய் இருக்க வேண்டும். வேதவசனங்களை வானொலியிலே கேட்டாலும் சரி, தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே கேட்டாலும் சரி, ஆலயங்களிலே நாம் கேட்டாலும் சரி, தூய ஆவியானோர் மட்டுமே நம்முடைய உள்ளத்திலே அதை நமக்கு விளக்கி காட்ட முடியும். ஆனால் அப்படி அவர் விளக்கி காட்டும்பொழுது அதற்கு கீழ்ப்படிய வேண்டியது நாசியிலே சுவாசமுள்ள ஒவ்வொரு மனிதனிடத்திலேயும் தேவன் எதிர்பார்க்கும் உண்டு. அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தருடைய வசனத்தின் மூலமாய் அவர் சொல்லுகிற காரியங்களுக்கு நாம் அவ்வப்பொழுது கீழ்ப்படுகிறோமா? அவருடைய சத்தத்தை நாம் புரிந்து கொள்ளும் வண்ணம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்தும் பொழுது நாம் உணர்ந்து கொள்கிறோமா? இதை சற்றே எண்ணி பார்ப்போம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்முடைய பாடு மரணங்களை குறித்து உம்முடைய சீஷர்களுக்கு மட்டுமல்ல அன்று உம்மிடத்தில் வந்த கிரேக்கர்களுக்கும் நீர் வெளிப்படுத்தினீர். சிலுவை மூலமாய் நீர் மகிமைப்பட்டீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வேதனையின் மத்தியிலேயும் பிதாவினுடைய மகிமை ஒன்றே உம்முடைய குறிக்கோளாய் இருந்தது. அதேபோல எங்களுடைய வாழ்க்கையிலையும் பாடுகள் வேதனைகள் வழியாக நாங்கள் கடந்து வரும்பொழுதும் உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்ற ஒரே எண்ணம் எங்கள் வாழ்க்கையின் லட்சியமாக அமைய நேரே கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய். 1 சாமுவேல் 26:25.